الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وهو الذي جعل الليل والنهار خلفة جعل الليل والنهار خلفة لمن أراد أن يذكر أو أراد شكورا
صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم ذلك الشهر يغفل الناس فيه بين رجب ورمضان وهو شهر ترفع فيه الأعمال إلى رب العالمين وأحب أن يرفع عملي وأنا صائم أو كما قال عليه الصلاة والسلام رواه الإمام أحمد في مسنده إلا புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு உரித்தாகும். ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிரிலும் இனிய சையிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூ தாபிஈன்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விளக்கப்பட்ட எல்லா விதமான பாவங்கள் இருந்தும் விலக்கல்கள் இருந்தும் தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காலங்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மாற்றி மாற்றி அனுப்பி கொண்டிருக்கிறார். காலத்தின் மாற்றம் என்பது அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடிய மக்கள் அல்லாஹ்வுடைய ஞாபகத்துகளை ஞாபகம் செய்வதற்காகவும் அல்லது அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக மாற வேண்டும் என்ற ஆசை யாருக்கு இருக்கிறதோ, நாட்டம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்குரியதாக காலத்தின் மாற்றத்தை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். இரவும் பகலும் சுழன்று சுழன்று வந்து கொண்டிருக்க, அது வாரமாகவும் மாதங்களாகவும் வருடங்களாகவும் புரண்டு மனிதனுடைய ஆயுள் கரைந்து போய்கொண்டே இருக்கிறது. யார் இந்த காலத்தின் மாற்றத்தில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த நிலைமைகளை, அந்தந்த காலங்களில் உள்ள மகிமைகளை புரிந்து அந்த காலத்தை ஒன்னானதாக சரியான முறையில் கழிக்கிறார்களோ அவர்கள் கியாமத்து நாளில் கை சேதப்பட மாட்டார்கள். தங்களுடைய பட்டோலைகளை மற்றவர்களுக்கு காட்டி மகிழக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அவர்களுடைய நிலைமைகளை ஆக்குவார். யார் இந்த பெருமதிகளை உணராமல் உலகத்தினுடைய ஆசா பாசங்களுக்கும் உலகத்தில் உள்ள மிதிமிந்திய சோழிகளுக்கும் அகப்பட்டு அந்த காலங்களில் உள்ள பெருமதியான நேரங்களை அமால்களை புரியாமல் அந்த காலத்தை வீணாக்கினார்களோ நிச்சயமாக அவர்கள் மரணத்துக்கு பிறகு கை சேதப்படுவார்கள். அவர்களுடைய பட்டோலைகளை அவர்களே பார்த்து கை சேதப்பட்டு மற்றவர்களுக்கு காட்ட விரும்பாத ஒரு நிலைமை அங்கே உருவாகும் என்பதை குர்ஆன் சொல்லி இருக்கிறது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஃபுர்கான் என்ற அத்தியாயத்தில் கால மாற்றத்தினுடைய நோக்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். இரவையும் பகலையும் ஒன்றன் பின் ஒன்றாக அவன் ஏன் ஏற்படுத்தினான் என்று சொல்லி இருக்கிறார். அவன்தான் இரவையும் பகலையும் ஒன்றன் பின் ஒன்றாக ஏற்படுத்தினான். அந்த கால மாற்றம் இரவு பகல் மாறி மாறி வருவது எதற்காக வந்தால், லிமன் அராத ஐயக்க, யார் தன்னுடைய வாழ்க்கையை நினைவு கூற படிப்பினை பெறுவதற்கு விரும்புகிறார்களோ, அவ்வ அராத சுகூரா, அல்லது நன்றியுள்ளவர்களாக நன்றி தெரிவிக்க நாடுகிறார்களோ, அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியார்களாக வாழ விரும்புகிறார்களோ, அவர்களுக்கு வசதியாகவே நான் அதனை ஏற்படுத்தி இருக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றார். அந்த தோரணையிலேதான் மாதங்களை அல்லாஹ் வைத்து இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத் உலகத்திலே மிக குறைந்த ஆயுள் கொண்ட ஒரு உம்மத்தாக அனுப்பப்பட்டவர்கள். நாளை மறுமையில் எங்களை விடவும் உலகத்தில் நீண்ட காலம் வாழ்ந்தவர்களையும் முந்திக் கொண்டு சொர்க்கம் போகின்றவர்களாக எங்களை தயாரித்துக் கொள்ளும் அடிப்படையில் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு காலங்களிலும் சிறப்பான அமல்களையும் சிறப்பான நாட்களையும் சிறப்பான இரவுகளையும் சிறப்பான மாதங்களையும் அல்லாஹ் கொடுத்து அதிலே பலவிதமான நன்மைகளை மறைத்து வைத்திருக்கிறார் என்ற உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலேதான் வருகின்ற ரமலான் எங்களை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற மற்றொரு ரமலானுக்கு முன்பு ஷாபானுடைய புனிதமான மாதத்திலே நாங்கள் இருக்கிறோம். இந்த ஷாபான் மனிதர்கள் அதிகமாக கவனஹீனமாக இருந்து இந்த மாதத்தினுடைய பெருமதியை அடைய முடியாமல் நஷ்டப்படுகின்ற மக்கள் அதிகமாக இருக்குகின்ற ஒரு காலம்தான் இந்த ஷாபானுடைய மாதம். ஏன் காரணம் என்றால், இரண்டு சிறப்பான மாதங்களுக்கு மத்தியிலே அந்த மாதம் வருகிறது. முன்னே வந்த ரஜபுடைய மாதம் சிறப்பான நாலு மாதங்களில் அஷ்ஹுருல் ஹுரும் என்று சொல்லும் சிறப்பான நாலு மாதங்களில் ஒரு மாதமாகும். பின்னால் வருகின்ற ரமலானுடைய மாதம் நோன்பு கடமையாக்கப்பட்ட அது சிறப்புக்குரிய மாதமாகும். இந்த இரண்டு மாதங்களிலும் நோன்பு நோக்கலாம், தர்மம் செய்யலாம், வணக்க வழிபாடுகளில் ஈடுபடலாம் என்ற எண்ணத்திலேயே ஷாபானுடைய காலத்தை அதிகமான மக்கள் பொதுபோக்காக கழித்து விடுகிறார்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துகிறார்கள். ஆனால் எங்கள் அனைவர்களுக்கு முன்மாதிரியாக வந்த ரஹ்மத்துல்லில் ஆலமீன் ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மறதியாளர்களில் ஒருவராக இருக்கவில்லை. ஷாபானை சரியாக பயன்படுத்தி காட்டினார்கள். ஷாபானுடைய சரியான பலாவரணை ஒரு மூமின் எப்படி அடைந்து கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டி கொடுத்தார்கள். உஸாமத் இப்னு ஸைத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவதானித்து வருகிறார்கள். ஷாபானிலே அதிகமான நாட்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள், அதிகமான நோன்பு வைத்திருக்கிறார்கள். கேட்கிறார்கள் உஸாமா ரழியல்லாஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், என்ன ஏனைய மாதங்களில் காணாத அளவுக்கு இந்த ஷாபானிலே தொடர்ச்சியாக நோன்பு பிடித்து வருகிறீர்களே, என்ன காரணம் யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பதில் சொன்னார்கள், ஷாபானுடைய மாதம் என்றால் என்னவென்று தெரியுமா? ஜாலிக ஷஹ்ரன், அது எப்படிப்பட்ட ஒரு மாதம் என்றால், அந்த மாதத்திலே அந்த மாதத்தினுடைய அமல்களிலே அதிகமான மக்கள் கவலையீனமாக ரஃப்லத்திலே இருக்கிறார்கள். அது ரஜபுக்கும் ரமபானுக்கும் இடையிலே வருகிறது. சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மாதத்திலே இருக்குகின்ற ஒரு சிறப்பு தான், அந்த மாதத்திலே ரப்புல் ஆலமீனுடைய தர்பாருக்கு அடியார்களுடைய அமல்கள் உயர்த்தப்படுகின்றன. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்தில் அடியார்களுடைய அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. அந்த அமல்கள் சமர்ப்பிக்கப்படும் போது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய என்னுடைய அமல்கள் அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு கொண்டு போகப்படும் போது நான் ஒரு நோன்பாளியாக இருக்க விரும்புகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அமல்கள் அல்லாஹ்விடத்தில் கொண்டு போகப்படுவதற்கு பல முறைமைகள் இருக்கிறது. நாளாந்தம் காலையிலும் மாலையிலும் அமல்கள் உயர்த்தப்படுகிறது. ஒவ்வொரு வாரமும் திங்களும் வியாழனும் அமல்கள் உயர்த்தப்படுகிறது. ஒவ்வொரு வருடத்தினுடைய அமல்கள் ஷாபானிலே உயர்த்தப்படுகிறது. ஏனது நாளாந்தம் வாராந்தம் வருடாந்தம் உயர்த்தப்படுகிறது. அந்த ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல ஹிக்மத்துகளை வைத்திருக்கிறான். அந்த நுணுக்கங்கள் அவனுக்கு தெரியும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்கள், என்னுடைய அமல்கள் அல்லாஹுக்கு முன்னால் வைக்கப்படும் போது, மலக்குகள் என்னுடைய அமல்களின் ஏட்டை சமர்ப்பிக்கும் போது, நான் இந்த பூமியிலே ஒரு நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஹதீஸ் மிகப்பெரிய விஷயங்களை இந்த சமுதாயத்துக்கு உணர்த்துகிறது. முதலாவது விஷயம் என்ன? மனிதர்கள் பொதுவாக கவனம் எடுக்காத காலங்களில், மனிதர்கள் பொதுவாக பராமுகமாக இருக்குகின்ற காலங்களில், மனிதர்கள் பொதுவாக ஆர்வம் காட்டாமல் சோர்ந்து போய் சோம்பேறித்தனத்தில் இருக்குகின்ற காலங்களில், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்திய அந்த அமல்களை யார் உற்சாகத்துடன் செய்கிறார்களோ அவர்கள் சிறப்பான நன்மைகளை அடைவார்கள். அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு மதிப்பு உருவாகிறது. அவர்களுடைய அமல் கபூலாகுவதற்கு காரணமாக ஆகிறது என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், மக்கள் எல்லோரும் ஆர்வம் இல்லாமல் இருக்கும் போது, ஓரிருவர் மாத்திரம் அந்த அமலை செய்யும் போது, அந்த அமலை ரகசியமாக செய்ய வேண்டி வரும். அந்த அமலை ரகசியமாக செய்ய வேண்டி வரும். ரகசியமாக செய்யப்படுகின்ற அமல்களில் இஹ்லாஸ் அதிகம், முகத்துணி குறைவு, மக்களுக்கு காட்ட வேண்டும் என்ற எண்ணம் குறைந்து போகும். இந்த ஒரு நன்மை அங்கே இருக்கிறது. இரண்டாவது விஷயம், மக்கள் எல்லோரும் உற்சாகமற்று இருக்கும் போது, அவர்கள் அனைவர்களையும் மீறி நான் மாத்திரம் அந்த அமல்களை செய்து கொண்டிருக்கும் போது, மனதுக்கு பெரிய ஒரு பாரம் உண்டாகும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனிலே என்னென்ன அமல்களை அறிமுகப்படுத்தினார்களோ அந்த அமல்களில் சிரமமும் தியாகமும் உள்ள அமல்களில் கூலி அதிகம். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹஜ்ஜுடைய வணக்கத்தின் போது ஹஜ்ஜிலே ஏற்பட்ட கஷ்டங்களை தாங்கிக் கொள்ள முடியாது. நபி அலைஹி ஸலாம் அவர்களிடத்தில் அழுகிறார்கள். ஹஜ்ரத் ஆயிஷாவை ஆறுதல் படுத்துவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அஜ்ருக்கி அலா கதரி நஸ்பிகி. ஆயிஷா, உங்களுடைய கஷ்டம் சிரமத்தின் அளவுக்கு உங்களுக்கு கூலி உண்டு என்று சொன்னார்கள். இந்த ஹஜ் என்ற சிறப்பான வணக்கத்தில் எந்த அளவுக்கு தியாகங்கள் உண்டாகுதோ, சிரமங்கள் உண்டாகுதோ, அந்த அளவுக்கு நீங்கள் செய்த ஹஜ்ஜினுடைய கூலி மிக அதிகமாக கிடைக்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இதனால் தான் ஒருவர் நாலாம் கலிமாவை மஸ்ஜிதில் இருந்து கொண்டு ஓதுகிறார். லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் என்று தொடங்குகின்ற நாலாம் கலிமாவை ஓதுகிறார். அந்த கலிமாவுக்கு 10 நன்மைகள் கிடைக்கும். சில சந்தர்ப்பங்களில் 30 நன்மைகள் கிடைக்கும். சில சந்தர்ப்பங்களில் ஒரு நன்மையுடன் நின்றுவிடும். இதே நாலாம் கலிமாவில் ஓரிரு வார்த்தைகள் அதிகரிப்புடன் மக்கள் பொருட்களை வாங்கும் விற்கும் இடமான பஜாரிலே போய் சொல்லும் போது, ஒரு நாலாம் கலிமாவுக்கு 100,000 நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கிறார். ஏன்? மஸ்ஜித் எல்லோரும் உற்சாகமாக அமல் செய்யும் இடம். அந்த இடத்தில் அந்த சூழல் மனிதனை அமலுக்கு தூண்டும். பஜார் என்பது எல்லோரும் வியாபாரத்தில் கவனமாக இருக்கும் இடம். அங்கே அமலுடைய ஞாபகம் வராது, அங்கே நாலாம் கலிமாவுடைய எண்ணம் வராது. அந்த இடத்தில் நாலாம் கலிமாவை ஒருவர் ஓதுகிறார் என்றால் அவருடைய ஆத்மா பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அவருக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா 100,000 நன்மையை கொடுக்கிறார். இதுபோன்றுதான் ஷாபானுடைய மாதத்தில் மக்கள் சோர்ந்து போயிருக்கும் நேரத்தில் செய்யப்படுகின்ற அமல்கள், தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், சதகாக்களாக இருக்கட்டும், தஹஜ்ஜுதாக இருக்கட்டும், தக்பீராக இருக்கட்டும், இஸ்திக்பாராக இருக்கட்டும், குர்ஆனுடைய திலாவத்தாக இருக்கட்டும், அல்லாஹ் இந்த மாதத்தில் செய்கின்ற அமல்களுக்கு பிரத்யேகமான கூலி கொடுக்கின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, ஹதரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபானுடைய மாதத்திலே எங்களுக்கு கற்றுத்தந்த மற்றொரு விஷயம்தான் ரமலானுடைய முன்னுரையை போன்றுதான் ஷாபான் இருக்கிறது. ரமலானுக்கு மோமின்கள் தங்களை தயார்படுத்துகின்ற மாதமே. ஒரேயடியாக ரமலானிலே நோன்பு நோக்க ஆரம்பித்தால் சில நேரம் அது உடலுக்கு பாரமாகலாம், மனதுக்கு பாரமாகலாம், நோன்பு பிடிப்பதை நினைக்கும் போதே வெறுப்பு உண்டாகலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தம்ரீனாக பயிற்சியாக ஷாபானிலே முடியுமானவர்கள் சுண்ணத்தான நோன்புகளை வைத்து உங்களது உடலையும் உள்ளத்தையும் நோன்புக்கு பழக்குங்கள். முதலாம் நோன்பில் இருந்தே உற்சாகமாக நோன்பு பிடிக்கலாம். யாருக்கெல்லாம் கலாவான நோன்புகள் இருக்கிறதோ ஷாபான் முடிவதற்குள் அந்த கலாவை அவர்கள் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயுமாக நிரந்தரமாக செய்து வரும் அவல்களை விடமாட்டார்கள். அந்த அமலை தொடர்ச்சியாக செய்வார்கள். தாயுமாக செய்கின்ற அமல்கள் விடுபட்டால் அந்த அமல்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவா செய்வதே, அவைகளை விடுபட்ட அந்த அமலை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் செய்வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பழக்கமாக இருந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷாபானுடைய மாதத்தில் செய்யப்பட வேண்டிய பல அமல்களுக்கு நமது முன்னோர்கள் பல வழிமுறைகளை காட்டி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபா பெருமக்கள், தாபியூன்கள், தபூக்காவியர்கள், அந்த சிறந்த நூற்றாண்டிலே இருந்த மக்கள் ஷாபான் எப்படி கழிக்கப்பட வேண்டும் என்ற அழகான வழிகாட்டலை கண்டு தந்திருக்கிறார்கள். நோன்பு பிடிப்பது மட்டுமல்ல, குர்ஆனுடைய திலாவத்திலும் ஷாபானுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. இன பந்துக்களுடன் சேர்ந்து வாழ்வது, ஏனைய எல்லா நற்கிரியைகளிலும் ஈடுபடுவது, இந்த ஷாபானுடைய மாதத்தில் நமது முன்னோர்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஸலமத் இப்னு குஹை ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், அக்காலத்திலே மக்கள் சொல்லுவார்கள், ஷாபான் என்பது காரிமார்களுடைய மாதம் என்பார்கள். யுகால் ஷஹ்ரு ஷாபான் ஷஹ்ருல் குர்ஆன். காரிமார்கள் என்பது ஏழு விதத்தில் கிராத் ஓதுபவர்களுக்கு இங்கே சொல்லவில்லை, அழகான ஓசையில் குர்ஆன் ஓதுபவர்களை சொல்லவில்லை. காரிமார்கள் என்று சொன்னதே குர்ஆனை அதிகமாக ஓதுகின்ற பழக்கம் உள்ளவர்களை சொல்லியிருக்கிறார்கள். குர்ஆனை கையிலே எடுத்து விடுவார்கள், ரமலானுக்கு தன்னை தயார்படுத்தி ஷாபானிலே அவர்கள் குர்ஆன் ஓத ஆரம்பிப்பார்கள். ஹாஃபிழ் இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹ்மஹுல்லாஹ் தன்னுடைய நூல் லதாயிபுல் மஆரிஃபில் எழுதுகிறார்கள், ஸலமு ஸாலிஹீன் ஷாபானிலே இருந்த ஒரு வழக்கம், பகல் நேரங்களில் கடைகளை சில மணித்தியாரங்கள் கூட்டு போட்டு குர்ஆன் ஓதுவதற்கு ஒதுக்குவார்கள். ஷாபானிலே தொழிலில் இருந்து சில நேரங்களை ஒதுக்குவார்கள் குர்ஆனை திலாவத் செய்ய. குர்ஆனுடைய மாதத்துக்கு தன்னை தயார்படுத்துகிறார்கள். வருகிறது குர்ஆனுடைய மாதம் ஷஹ்ருல் குர்ஆன், ரமலான் வருகிறது. தன்னை தயார்படுத்துகிறார்கள் நமது முன்னோர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதனால் தான் அல்லாமா அபூபக்கர் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், ஷஅபானையும் ரஜபையும் ரமலானையும் அழகாக வர்ணிப்பார்கள். ரஜபுடைய மாதம் என்பது ஒரு விவசாய நிலத்தில் விவசாயம் செய்வதை போன்று, மரங்களை நட்டுவது போன்றுதான் ரஜபுடைய மாதம். ஷஅபானுடைய மாதம் நட்டிய மரங்களுக்கு நீர் பாய்ச்சும் மாதமாகும். ரமலானுடைய மாதம் அறுவடை செய்யும் மாதமாகும். ரஜபிலே நட்டுகிறார், ஷஅபானிலே நீர் பாய்ச்சுகிறார், ரமலானிலே அவற்றை அறுவடை செய்கிறார். இதுதான் இந்த மூணு மாதங்களுக்கும் உள்ள அழகான உதாரணம் என்று சொன்னது மட்டுமல்ல, தொடர்ந்து சொல்லுகிறார்கள், யாரு நட்டவில்லையோ, யார் அந்த மரங்களுக்கு நீர் பாய்ச்சவில்லையோ, இவர் ரமலானிலே போய் நன்மைகளை எப்படி கொள்ளையடிக்க போகிறார்? ரஜபில் தயாராகாதவர், ஷாபானில் தயாராகாதவர், திடீரென்று ரமலானிலே வந்து ரமலானையும் மண்ணாக்குவாரே தவிர ரமலானுடைய நேரங்களையும் அநியாயமாக கவனிப்பாரே தவிர அந்த காலத்தை சிறப்பாக அவர் கழிக்க முடியாது என்ற உண்மையை அல்லாமா அபூபக்கர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகிறார்கள். மேலும் சொல்கிறார்கள், ரமலானுடைய ரஜபுடைய மாதம் என்பதை வானம் இருட்டுவதை போன்றே, ஷாபானுடைய மாதம் என்பது மழை மேகம் வருவதை போன்று, ரமலானுடைய மாதம் என்பது மழை பொழிவதை போன்று, அந்த இரண்டு மாதங்கள் தன்னை தயார்படுத்தித்தான் ரஹ்மத்துடைய மழையை தன்னுடைய உடலுக்கும் தனது குடும்பத்துக்கும் தனது ஊருக்கும் உலகத்துக்கும் இறக்க வேண்டும் என்ற உண்மையை அபூபக்கர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது மட்டுமல்ல, நமது முன்னோர்களான தலவு சாலிஹீங்களிடத்தில் இருந்த மற்றொரு சிறப்பான பழக்கம் அதுதான், ஷாபானுடைய கடைசி பகுதியில் அதிகமாக சதகா செய்வார்கள். ஷாபானுடைய கடைசி பகுதியில் அதிகமாக சதகா செய்வார்கள். நிறைய மக்களிடம் ரமலானிலே சதகா செய்கிற பழக்கம் இருக்கிறது. அதுவும் மேலான ஒரு சுன்னத்துதான். ரமலானிலே தான் சதகா, ரமலானிலே தான் ஜகாத், ரமலானிலே தான் ஜகாத்துல் ஃபித்ர் நிச்சயமாக கூலி இருக்கிறது. ஆனால் ஷாபானுடைய கடைசியில் கொடுத்துகின்ற சதகாவுக்கு ஒரு விசேஷ தன்மை இருக்கிறது. என்ன விசேஷ தன்மை? நீங்கள் ஒரு மனிதனையே சம்பாதித்து போடலாம். ஷாபானிலே கொடுக்கின்ற சதகாவினால் ஒரு குடும்பத்தை வாங்குவது போல, ஒரு ஊரை வாங்குவது போல, ஒரு தெருவை வாங்குவதை போல. ஏன்? ஏழை மக்கள் இருப்பார்கள், அன்றாட வாழ்வை கூட சரியாக நடத்தி கொள்ளாத எத்தனையோ பேர் இருப்பார்கள். அவர்களுக்கு நாம் உதவி செய்யாவிட்டால் இபாதத்து செய்யும் அந்த மக்கள் இஹ்லாஸுடன் எங்களை விட பேணுதலாக, எங்களை விட துப்பரவாக, எங்களை விட மன நிறைவாக, எங்களை விட கூடுதலான நேரம் ஒதுக்கி, எங்களை விட கூடுதலான ஆயாத்துகளை ஓதி இபாதத்து செய்யும் மக்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்காக நேரத்தை செலவழிக்க ஆரம்பித்தால் ரமலானில் அவர்களினால் முழுமையான அமல்களை செய்ய முடியாமல் போய்விடும். இந்த மனிதர்களுக்கு ஷாபானுடைய இறுதி பகுதியில் பணமாகவோ பொருளாகவோ நீங்கள் ஏற்பாடுகளை செய்து கொடுத்தால், சதகாக்களை கொடுத்தால், அவர்கள் அவர்களுடைய அந்த நேரங்களை, மேல்மிச்சமான நேரங்களை இபாதத்திலே கழிப்பார்கள். ஏனைய காலங்களைப் போன்று அதிகமான நேரம் தொழிலுக்கு கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படாது, உத்தியோகத்துக்கு கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படாது, கூலி வேலைகளில் ஈடுபட வேண்டிய தேவை ஏற்படாது. அந்த நேரங்களை கியாமுல் லைலிலே கழிப்பார்கள், அந்த நேரங்களை தராவியத்தில் கழிப்பார்கள், அந்த நேரங்களை திலாவத்தில் கழிப்பார்கள், அந்த நேரங்களை சுஜூதில் கழிப்பார்கள், அந்த நேரங்களை உறுதி செய்வதில் கழிப்பார்கள், அந்த நேரங்களை இஹ்திகாஃபில் கழிப்பார்கள். அந்த நன்மைகளை அல்லாஹ் உங்களுடைய பட்டோலையில் சேர்த்து விடுவான். சலவு சாலிஹீங்களிடத்தில் ஷாபானுடைய கடைசி பகுதியில் தர்மம் கொடுக்குகின்ற உன்னதமான ஒரு பழக்கம் இருந்தது என்பதையும் ஹாஃபிஸ் இப்னு ரஜப் ஹம்பலி ரஹ்மஹுல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இங்கே ஷாபானில் சொல்லப்பட்ட பல அமல்களை நாம் ஞாபகம் வைக்க வேண்டும். அதிகமாக நோன்பு வைப்பது ஒன்று, அதிகமாக குர்ஆனை திலாவத் செய்வது இரண்டாவது, மூன்றாவது ஏழை எளியோர்களுக்கு ஷாபானின் கடைசி பகுதியிலே தர்மம் செய்வது, நான்காவது பகுதிதான் இந்த ஷாபானுடைய இரவுகளில் தஹஜ்ஜுத் தொழுகைக்கு எங்களை பழக்கிக் கொள்ள வேண்டும். தஹஜ்ஜுத் தொழுகைக்கு பழக்க வேண்டும். ரமலானுடைய முதல் நாளில் இருந்தே அந்த தஹஜ்ஜுத் தொழுகையை விடாமல் அமல் செய்வதற்காக ஷாபானிலே அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். தஸ்பீஹ் செய்யவும், தஹ்மீத் செய்யவும், தஹ்லீல் சொல்லவும், தக்பீர் சொல்லவும் எங்களுடைய நாவுகளை இந்த ஷாபானுடைய மாதத்தில் பழக்க வேண்டும். நமது முன்னோர்கள் ஷாபானிலே இப்படியான ஒரு தயாரிப்பை செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஷாபானுடைய மாதத்தில் இருக்கும் ஒரு சிறப்பான இரவு இருக்கிறது. சிறப்பான இரவு, அந்த இரவு தான் ஷாபானுடைய 15வது இரவு, லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷாபான்.
ஷாபானுடைய 15வது இரவு. அந்த இரவு ஒரு சிறப்பான நாள் என்பதில், சிறப்பான ஒரு இரவு என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அது ஒரு சிறப்பான இரவாகும். தபரானியிலே பதியப்படக்கூடிய ஒரு சஹீஹான ரிவாயத் ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள், ஷாபானுடைய பாதி என்ற இரவு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்களை கூர்ந்து கவனிக்கிறார், அடியார்களை பார்க்கிறார். ஒவ்வொருவரும் என்ன நிலைமையில் இருக்கிறார்கள், யார் சுஜூதில் இருக்கிறார், யார் துஆவில் இருக்கிறார், யார் ஓய்கொண்டிருக்கிறார், யார் மகரிபை ஜமாத்துடன் தொழுதார், யார் இஷாவை அவ்வளவுத்திலே தொழுதார், யார் தஹஜ்ஜுதுக்கு எழும்பினார், யார் ஃபஜ்ர் தொழுகையை அவ்வளவுத்திலே தொழுதார், யார் இஸ்திக்ஃபார் செய்கிறார், யார் தர்வம் செய்கிறார், நற்செயல்கள் செய்கிறாரா, அதற்கு மறுபக்கம் யார் தொழுகையை கலா செய்கிறார், யாரு களவெடுக்கிறார், யாரு புறம் பேசுகிறார், யார் சண்டை மூட்டுகிறார், யார் அன்றைய தினத்தில் மறுமோதையில் இருக்கிறார், யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார், அனைவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கவனிக்கிறார். சொன்னார்கள் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், கவனித்து அவனுடைய எல்லா படைப்பினங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். என்னையும் உங்களையும் அல்லாஹு தஆலா அந்த இரவிலாவது மன்னித்து விட வேண்டும். இது சஹீஹான செய்தி, சந்தேகத்துக்கிடமில்லாதது. அனைத்து அடியார்களையும் மன்னிக்குகிறான், இரண்டு கூட்டத்தை மட்டும் மன்னிக்க மாட்டான். முதலாவது அல்லாஹ்வுக்கு இணை வைத்த ஷிர்க்கு வைத்த முஷ்ரிக், இரண்டாவது அடியார்களுடன் குரோதம் ஏற்படுத்தி கொண்டு அடியார்களுடன் முரண்பாடுகளை உண்டு பண்ணி கொண்டு சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்ட குழப்பக்காரன், இந்த இரண்டு பேரை மட்டும் அந்த இரவில் மன்னிக்க மாட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஏன் அந்த இரண்டு பேர்களை அல்லாஹ் விடுகிறார்? உலகத்தில் எடுபடாத ஒரு மூலவிதான், உலகத்தில் எடுபடாத ஒரு துர்ப்பாக்கியவன் தான். அல்லாஹ்வுடன் தொடர்பை முறித்தவனும் படைப்பினங்களுடன் தொடர்பை முறித்தவனும். இங்கே சிறுக்கு வைத்தவன் அல்லாஹ்வுடன் தொடர்பை முறித்துக் கொண்டான். மக்களுடன் சண்டை விடுப்பவன் மக்களுக்குகளுடன் நல்லடியார்களுடன் தொடர்பை முறித்துக் கொண்டான். இந்த இரண்டு பேரையும் அல்லாஹ் மன்னிப்பதில்லை, மற்ற அனைவர்களையும் மன்னிக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். மற்றும் ஒரு ரிவாயத் பதிவு செய்யப்படுகிறது. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் சுவர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படுகின்றன. ஒவ்வொரு திங்களும் வியாழனும் சுவர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படுகின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு சிறுக்கு வைக்காத மனிதர்களை அந்த நாளில் மன்னித்து விடுகின்றான். ஆனால் ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் அவருடைய சகோதரனுடன் சண்டை பிடித்து கோபித்துக் கொண்டிருக்கிறார். நானாவுடன் கோபம், தம்பியுடன் கோபம், சகோதரிகளுடன் கோபம், இரத்த உறவினர்களுடன் கோபம். இப்படிப்பட்ட கோபம் பிடித்த மனிதன் அவனை பார்த்தவுடன் அல்லாஹ் சொல்லுகிறான், மலாயிக்கா மார்களே, இந்த இருவர்களையும் கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள், இவர்கள் ஒற்றுமை படுகிறார்கள் ஆண்டு பாருங்கள்.
ஒற்றுமை படும் வரைக்கும் இவர்களை மன்னிக்க வேண்டாம்.
ஒவ்வொரு திங்களும் இது நடக்கிறது,
ஒவ்வொரு திங்களும் நடக்கிறது, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நடக்கிறது.
சுவர்க்கத்தின் கதவுகளை திறந்து வைத்து அதற்குள் அடியார்கள் வரட்டும் என்று
பாவம் செய்தவர்களை மன்னிக்குகிறான்.
சிறுக்கு வைத்தவனையும் அடியார்களுடன் சண்டை பிடித்து கோப தாபங்களுடன் இருப்பவனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கிறான் இல்லை என்ற செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அருமையான மாதத்திலும் பாவங்களை வகை வகை இல்லாமல் செய்கின்ற மக்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நல்ல நாட்களில் பாவம் செய்தவர்கள் பயந்து கொள்ளுங்கள்.
விசேடமாக எல்லா நேரங்களிலும் பாவம் செய்வது தடைதான்.
நல்ல இரவுகளில், நல்ல பகல்களில், நல்ல மாதங்களில் பாவம் செய்வர்கள் அல்லாஹ்வை ரொம்பவும் பயந்து கொள்ளுங்கள். அதனுடைய சாபம் இருக்கிறதே, வாழ்க்கையில் அடிக்குகின்ற முசீபத் தலை தூக்க முடியாத ஒரு அடியாகத்தான் அந்த அடி இருக்கும்.
அப்படிப்பட்ட நாட்களில் கண்களால் பாவம் செய்ய வேண்டாம், நாவுகளால் பாவம் செய்ய வேண்டாம், கைகளினால் பாவம் செய்ய வேண்டாம்.
பாவம் என்பது மனிதனுக்கு ஏற்படுவதே பயம் குறைந்தால்தான். மனிதன் ஏன் பாவம் செய்கிறான்,
பாவம் செய்ய ஏன் தைரியம் வருகிறது, பாவம் செய்ய ஏன் துணிவு வருகிறது?
ஹராம் என்று தெரிந்து கொண்டு பாவம் செய்வது அல்லாஹ்வுடைய பயம் உள்ளத்திலே குறைந்தால்தான்.
இந்த பாவங்களினுடைய பெருபேறுகளைத்தான் இப்பொழுது ஒவ்வொருவர்களும் அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம்.
நோயாக, பஞ்சமாக, விலை உயர்வாக, எதிரியாக, அச்சுறுத்தலாக பாவங்களினுடைய பெருபேறுகளை நாங்கள் இப்போது அனுபவித்து வருகிறோம். தொடர்ந்தும் நாங்கள் படிப்பினை பெறாதவர்களாக மாறக்கூடாது.
சோதனைகளை கண்டு படிப்பினை பெறாதவர்கள் நயவஞ்சகர்கள்.
சோதனைகளை கண்டு பயப்படுபவர்கள் ஈமான்தாரிகள்,
அச்சப்படுபவர்கள் ஈமான்தாரிகள்.
அல்லாஹ்வுடைய பயத்தை உண்டாக்க வேண்டும்.
பாவம் செய்கிறவர்கள் எந்த வகையான பாவம் செய்தாலும் அவர்களை கண்டும் காணாமல் போக வேண்டாம்.
விசேடமாக குடும்பத்தில் உள்ளவர்கள் நினைவு வைங்கள். முஸ்னத் அஹ்மதிலே ரிவாயத்திருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
ஒரு குடும்பத்திலே பாவம் செய்கிற ஒருவன் இருக்கிறான், அந்த குடும்பத்துக்கு அவனது பாவத்தை நிறுத்த முடியும்.
முறையாக முயற்சி செய்தால் அவனை திருத்தி நல்லவனாக மாற்ற முடியும்.
தந்தையும் மௌனியாக இருக்கிறார், ஒரு தடவை இரு தடவை சொல்லிவிட்டு அவரும் ஓய்வு பெற்று விட்டார். தாயும் மௌனியாக இருக்கிறார்,
சகோதரர்களும் அவன் பாவம் செய்தால் நமக்கு என்ன என்று இருந்து விட்டார்கள்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
இந்த குடும்பம் மௌத்தாக முன்பு அல்லாஹ் உலகத்திலே அவர்களை தண்டிக்காமல் மௌத்தாக்க மாட்டான்.
குடும்பங்களில் உள்ள பொறுப்பதார்கள், கண் விழித்திருங்கள், கண் விழித்திருங்கள். உங்களுடைய பிள்ளைகளில் நீங்கள் கவனீயமாக இருந்தால்
அல்லாஹ் உலகத்திலே பிடிக்காமல் அனுப்ப மாட்டான். வகை வகையான பாவங்கள் நடக்க
குடும்பங்கள்
பொறுப்புதாரிகள் பொறுப்புணர்வு இல்லாமல் இருப்பதை ஒரு முக்கியமான காரணமாகும். அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஏற்படுத்துங்கள். எவ்வளவு கெட்டவனும் திருந்தலாம்,
அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஏற்படுத்தும் வார்த்தைக்கு தான் தாவத்துடைய வார்த்தை என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய அச்சத்தை அவனுக்கு சொல்லுங்கள்,
அவன் ஒரு நாளாவது திருந்துவான். மக்காவிலே ஒரு பெண்மணி இருந்தால், மக்காவிலே ஒரு பெண்மணி மிக அழகான ஒரு பேரழகி. அவள்
திருமணம் முடித்து தன்னுடைய கணவனுடன் வாழ்ந்து வந்தாள்.
ஒரு நாள் அவளுடைய முகத்தை கண்ணாடியிலே அவள் பார்த்தாள்.
அவளுடைய அழகில் அவளே பிரமித்து போனாள்.
தனது கணவரை பார்த்து, என்னுடைய இந்த முகத்தை உலகத்தில் எந்த ஆணாவது பார்த்தால் எனக்கு அவள் வசப்படாமல் இருப்பானா,
எனது வலையில் சிக்காமல் இருப்பானா, அப்படி ஒரு ஆண் உலகத்தில் இருக்க முடியுமா?
கணவர் சொன்னார், ஆம் இருக்கிறார்கள்.
யார் இருக்கிறார் என்று கேட்க,
ஹரம் ஷரீஃபிலே உபைத் இப்னு உமைர் என்ற ஒருவர் இருக்கிறார்.
ஹரம் ஷரீஃபிலே உபைத் இப்னு உமைர் என்ற ஒரு இமாம் இருக்கிறார்.
கணவனிடத்தில் அனுமதி கேட்கிறார், நான் அந்த உபைத் இப்னு உமைரையும் எனது வலையில் சிக்க வைப்பேன், அதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும்.
அனுமதி கொடுக்கிறார். தன்னை மேலும் அலங்கரித்து ஒரு பேரழகியாக மாற்றிக்கொண்டு
ஹரம் ஷரீஃபுக்கு போகிறார். அங்கே இமாம் அவர்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.
மனிதர்கள் ஃபத்வா கேட்கிறார்கள், பதிவு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
மக்கள் எல்லாம் ஓய்வும் வரை ஒரு ஒதுக்குப்புறமாக இருந்துவிட்டு எல்லோரும் போன பிறகு இமாமிடத்தில் தனியாக ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள்.
இமாம் அவர்கள் எந்த கேள்வி என்று சொன்னார்கள்.
அவள் தன்னுடைய முகத்தை திறந்து காட்டுகிறார். கண்ணை மூடுகிறார்கள் இமாம் அவர்கள்.
அல்லாஹ்வுடைய அடிமையே, அல்லாஹ் உனக்கு அழகை தந்து கௌரவப்படுத்தி இருக்கிறார்,
இந்த கௌரவத்தை பாதுகாத்துக் கொள் என்று சொல்லி கண்ணை மூடுகிறார்கள். அந்த பெண் சொல்லுகிறார், நான் இங்கே வந்தது ஃபத்வா கேட்கவில்லை, உங்களுடைய அன்பிலே நான் ஈர்க்கப்பட்டு
உங்களை நான் அடைய வேண்டும் என்று நான் இவ்வளவு நேரமும் பார்த்து கொண்டிருந்தேன்.
என்னுடைய ஆசையை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னவுடன்
இமாம் அவர்கள் அதிர்ந்து போனார்கள்.
அவர்கள் சொன்னார்கள், நான் உன்னிடம் சில கேள்விகளை கேட்பேன்,
அந்த கேள்விகளுக்கு நீ உண்மையான பதில் சொன்னால் அப்போது உன்னுடைய கோரிக்கையை பற்றி நான் சிந்தித்து பார்க்கலாம். கேளுங்கள் என்று சொல்கிறார் இமாம் அவர்கள். கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய அடிமையே, நான் உன்னுடன் இப்பொழுது இந்த விபச்சாரம் என்ற பாவத்தில் ஈடுபட்டேன் என்று வைத்துக்கொள். அதற்கு பிறகு மலக்குல் மௌத் உன்னுடைய ரூஹை வாங்க வருகிறார். அந்த நேரத்தில் உனக்கு இந்த பாவம் ஞாபகம் வருகிறது, சந்தோஷமாக இருக்குமா என்று கேட்டார். அல்லாஹ் இருக்காது என்றார். நீ உண்மை சொல்லிவிட்டாய். இரண்டாவது கேள்வி, உன்னை கபருக்குள்ளே அடக்கிய பிறகு மலக்குகள் கேள்வி கணக்கு உன்னை உட்கார வைத்திருக்கிறார்கள், உனக்கு இந்த பாவம் ஞாபகம் வருகிறது, இப்படி ஒரு நாள் விபச்சாரம் செய்தேனே என்று, அந்த கபருக்குள் உனக்கு நிம்மதி இருக்குமா, சந்தோஷம் இருக்குமா? ஒருபோதும் இருக்காது. உண்மை சொல்லிவிட்டாய். மூன்றாவது கேள்வி, கபரில் இருந்து எழுந்து மனிதர்களுடைய கைகளில் பட்டோலை கொடுக்கப்படுகிறது, வளரிலா இடமிலா என்று தெரியாமல் மக்கள் பயந்து போயிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் உனக்கு இந்த பாவம் ஞாபகம் வந்தால் எப்படி இருக்கும்? ஒரு நாளும் சந்தோஷமாக இருக்காது. நான்காவது கேள்வி, ரப்புல் ஆலமீன் இடத்தில் கேள்விகளுக்கு கொண்டு போய் நிறுத்தப்படுகிறாய்,
ரப்பிடத்தில் போகும் போதே உனக்கு இந்த பாவம் ஞாபகம் வருகிறது, சந்தோஷமாக இருக்குமா இல்லையே என்று சொல்கிறார்.
ஐந்தாவது கேள்வி, சிராத்தில் மொத்த தீமை கடக்கப் போகிறாய்,
தப்பித்து மறுபக்கம் போவேனா, இடையே மாட்டி நரக குழியில் விழுவேனா
என்று தெரியாத மக்கள் அழைத்தறிந்து திரியும் போது
உனக்கு இந்த பாவம் ஞாபகம் வருகிறதே, உனக்கு சந்தோஷமாக இருக்குமா? ஒருபோதும் இருக்காது. இமாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய அடிமையே, அல்லாஹ் தந்த இந்த கண்ணியமான இந்த அழகை பாதுகாத்துக் கொள்,
அல்லாஹ்வை பயந்து கொள்
என்று சொல்லிவிட்டவர்கள் போய்விடுகின்றார்கள். அந்த பெண் முகத்தை மூடிக்கொண்டு வீட்டுக்கு வருகிறார்.
கணவன் கேட்கிறார், என்ன நடந்தது?
சொன்னார்கள், நீங்களும் காலத்தை நாசமாக்கியவர், நானும் காலத்தை நாசமாக்கியவர்,
எங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களும் அல்லாஹ் தந்த ஆயுளை பாவத்தில் நாசப்படுத்தி விட்டோம்.
இதற்கு பிறகு அப்படி வாழ முடியாது.
தொழ ஆரம்பிக்கிறார், நோன்பு பிடிக்க ஆரம்பிக்கிறார், குர்ஆனை திறந்து ஓத ஆரம்பிக்கிறார்.
அந்த கணவர் சொன்னார், உபைத் இப்னு உமைர் என்ன செய்து விட்டார், ஒவ்வொரு நாளும் புது மனப்பெண்ணாக என்னிடத்தில் வந்த மனைவியை ஒரு ஆபிதாக மாற்றி போட்டாரே என்றார். ஒரு இமாமுடைய ஐந்து கேள்வி ஒரு பெண்ணின் உள்ளத்தை திருப்ப முடியும் என்றால், ஒரு தந்தையின் ஐந்து வார்த்தைகள் ஒரு மகனை திருத்தாதா?
ஒரு கணவனின் ஐந்து வார்த்தைகள் ஒரு மனைவியை திருத்தாதா? ஒரு தலைவரின் பத்து வார்த்தைகள் ஒரு பிரதியை திருத்தாதா?
வாய் திறக்காமல் இருப்பதும் சொல்பவர்கள் இஹ்லாஸ் இல்லாமல் இருப்பதுமே இந்த நிலைமைகளுக்கு காரணம். அனைவர்களும் இந்த காலகட்டத்தில் இந்த விடயத்தை உணர்ந்து செயற்படுவோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வானாக. யா அல்லாஹ், பூரா உலகத்தில் உள்ள மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களையும் மன்னித்தருள்வாயாக. இந்த ஷாபானுடைய மாதத்திலே அனைவர்களையும் மஃபூரிங்களாக ஆக்கிடுவாயாக. ஹயாத்தானவர்களை மௌத்தாகிவர்களையும் நீ சிறப்பாக அவர்களை மன்னித்து அபிராளிகளுடைய கபர்களை சுவன பூங்காவனங்களாக ஆக்கிடுவாயாக. ரமலானை அடைந்து அந்த ரமலானிலே சிறப்பாக அமல் செய்ய, இஹ்லாசுடன் அமல் செய்ய, கபூல் செய்யப்படும் அமல் செய்ய எங்கள் அனைவர்களுக்கும் நீ தௌஃபீக் செய்தருள்வாயாக. ஆமீன். வ ஆஃபிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.